அன்பிற்கினிய வத்திக்கான் வானொலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். குடும்ப திருநாளாம் 28/12/2008 இன்று குடும்பம் பற்றி வத்திக்கான் வானொலி வாயிலாக உங்களுடன் சேர்ந்து சிந்திக்க வாய்ப்பு கிடைத்ததில் விரும்புவது எய்துகின்றேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பறான்றோர் குழுமி வாழ்வது குடும்பம். கணவன், மனைவி, மக்கள் என ஒரு கூரையின் கீழ் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு வாழ்வதனை குடும்பம் எனலாம். குடும்பம் எனும் அமைப்பு ஒளியா இறைவன் ஏற்படுத்தி தந்திட்டது ஆகும். மனிதன் தனிமையா இருக்க நல்லதென்று என கண்டு ஆதாமுக்கு ஏவாளை துணையா ஏற்படுத்தி தந்தது முதல் குடும்பம் எனும் அமைப்பு வடிவழியாய் வளர்ந்து வருகிறது. தனிமரம் தோப்பாகாது, ஒருகை ஓசை ஓங்கி ஒலிக்காது. கணவனும் மனைவியும் ஒன்றுபட்டு கோடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மை பயக்கும். இச்சென்னடியில் வாழ்ந்து காட்டிய சூசை, மரி, சேசு மூவரும் சேர்ந்த அமைப்பை திருக்குடும்பம் என சீராட்டி பாராட்டுகிறோம். குடும்பம் எனும் அமைப்பு எப்பொழுது திருக்குடும்பமாக ஒளிரும்? ஒன்று, புரிந்து கொள்ளுதல். இரண்டு, ஏற்றுக்கொள்ளுதல். மூன்று, பங்கேற்றல். எனும் இம்மூன்று தளங்களிலும் சீராக இயங்கும் பொழுதுதான் குடும்பம் திருக்குடும்பமாக சுடர்விட்டு சிறக்கின்றது. பரிசுத்தாவின் நிழலிட கருத்தங்க பெற்ற கன்னிமரியாள் கடவுளின் திருக்குலத்திற்கு கீழ்ப்படிந்தார். ஒளியாம் இறைவனின் திட்டத்தால் கணவன் மனைவியாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை சூசையும் மரியாளும் புரிந்து கொண்டார்கள். மத்தேயு 19:6 கூறிய அங்கு இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்னும் இறைவனின் கட்டளை சூசை மரியாள் குடும்பத்தில் செயலாக்கம் பெற்றது. ஒருவர் ஒருவரை அவரவர் குறைநிறைகளுடன் ஏற்றுக்கொண்டு நிபந்தனைகள் அற்று முழுமையாக அன்பு செய்து வாழும் அன்கண்டிஷனல் லவ் என்னும் மேன்மையை சூசை மரி இருவரிடமும் காண்கின்றோம். இவ்வாறு இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்று கூறியதை கூறியாங்கு கீழ்ப்படிந்த பணிவாளன்றோம் தாய் தந்தையை சொல் தட்டாத தனையனாக இயேசு அவர்களுக்கு கிடைத்திட்டார். இவ்வாறு பணிவு எனும் நட்பண்பு புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், பங்கேற்றல் எனும் மனநிலையை தருகின்றது. அங்கு அன்பு எனும் இன்ப ஊற்று ஊற்றடிக்கிறது. அன்பு நிலை கொள்ளும் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், சாந்தி குடிகொள்கின்றது. இத்தகைய குடும்பத்தில் பிறர் அன்பு பிரிக்க முடியாததாகின்றது. விட்டு கொடுத்தல் விடாமல் வந்து பற்றி கொள்கிறது. தியாகம் யாகம் போல் ஓங்கி ஒளிர்கின்றது. இத்தகைய குடும்பமே திருக்குடும்பம் எனும் பேச்சினை பெறுகின்றது. ஆனால் இன்றைய குடும்ப உறவுகளுள் பல எந்நிலையில் நிலவுகின்றன? நினைத்தால் நெஞ்சம் பதறுகின்றது. அடுப்பில் வைக்கப்பட்ட கொள்ளி எரிந்துதானே ஆக வேண்டும். கண்ணான கணவன் நான், கால் தூசு பெறாத இவளை எனக்கு மனைவியாக மாட்டி வைத்து விட்டார்களே. ஓ, மாணிக்க மனைவிய மனைவி நான், கண்ணை திறந்து கொண்டே இந்த பாழும் பெற்றோர்கள் என கிணற்றில் தள்ளி விட்டார்களே எனும் புலம்பலும் பட்கடிப்புமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமலேயே பிறர் முன் வாழ்வது போல் சிலர் வேடமிடுகின்றனர். ஒருவரை ஒருவர் மனதளவில் ஏற்றுக்கொள்ளாமல் மனதால் வெறுத்து கொண்டே ஊர் உலகத்தின் முன் கணவன் மனைவியாக காட்டிக் கொள்கின்றனர். உண்மையான புரிந்து கொள்ளுதல் குறை நிறைகளுடன் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வைக்கும். அந்நிலையில் மற்றவர் இன்பத் துன்பங்களிலும் எந்நிலையிலும் பங்கேற்கும் பக்குவத்தையும் தரும். ஒருவனுக்கு மனம் விரும்பும் மங்கை எப்பொழுது மனைவியாக கிடைப்பாள் தெரியுமா? தெய்வ பயமுள்ள மனிதன் செய்த நற்செயல்களுக்கு பரிசாக அவனுக்கு ஒரு நல்ல மனைவி நியமிக்கப்படுவாள் என சீராக்கு 26:3 மூன்று மற்றும் 4 இறைமுத்துக்கள் முத்தான கருத்தை குடும்பத்தின் வித்தாக்கி காட்டுகின்றது. பெண்ணே குடும்பத்தின் மைய ஆற்றல். புத்தி உள்ள பெண் வீட்டை கட்டுகிறாள் என்று பழமொழியாகவும் 14:1 சூட்டுகின்றது. வேலி இல்லாத இடத்தில் பொருள் பறிமுதலாகும், பெண் இல்லாத இடத்தில் மனிதன் வெறுமையுற்று பெருமுற்றி விடுவான் என்பது சீராக்காகமும் 32:27. இந்த உலகையே 7 முறை அளந்து கொட்டி கொடுத்தாலும் கூட நான் என் தலைவியை வெட்டு பிரிய மாட்டேன். இவ்வுலக செல்வங்களையெல்லாம் கட்டிலும் என் மனைவியே எனக்கு மாபெரும் சொத்து என்று அகநானூறு எனும் சங்கச்செயோலில் கணவன் ஒருவனின் கனிந்த காதல் காட்டப்படுகின்றது. 6:1 மகன்றில் எனும் பறவைகள் நீந்தி செல்கின்றன. நீந்தி செல்லும் ஆண் மகன்றில் பெண் மகன்றில் இரண்டுக்கும் இடையே நீரில் மிதக்கும் பூ ஒன்று இடையிலே வந்து குறுக்கிட்டு மறைக்கின்றது. அந்த பூவின் குறுக்கீட்டிற்கே ஓராண்டளவும் ஒன்றனை ஒன்று காணாமல் இருந்ததை போல் இரண்டு மகன்றில் பறவைகளும் தகித்து போய்விடுமாம். இந்த அழகிய காட்சியை பூ இடைப்படினும் யாண்டு கழிந்து அன்ன நீர் உரை மகன்றில் புணர்ச்சி போல என்னும் வரிகளில் சிறைக்குடி ஆந்தையார் ஓவியம் தீட்டுகிறார். ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து உயிர் வாழாத மகந்தில் பறவையை ஒத்தவர்கள் நாங்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் என் கணவனை விட்டு பிரிய முடியாது. அவ்வாறு பிரிய நேரின் என் கணவருடன் சேர்ந்து அந்த நிமிடத்திலேயே என் உயிரும் பிரியட்டும். என் கணவனை பிரிந்து ஒருத்தியாகிய தனிமை துன்பத்தை என்னால் தாங்க முடியாது. சங்க தலைவி கணவன் மீது கொண்ட காதலை இந்த குறுந்தொகையின் 57 பாடல் படம் பிடிக்கின்றது. என் மனைவியை நான் பிரியேன், பிரியின் உயிர் வரியேன் என சங்ககால தலைவன் உருகுவதும் உணர்வு மிக்க காட்சியாகின்றது. கணவனும் மனைவியும் சேர்ந்து நல்ல பிள்ளைகளை திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் தனது பங்களிப்பாக உருவாக்கி தருவது அவரது கடமையாகின்றது. குழந்தைகளை அன்பு செய்து அரவணைக்கும் அதே வேளையில் தேவைப்படின் கண்டிக்கவும் தண்டிக்கவும் வேண்டும். 5 விளையாதது 50 விளையாது என்பது பழமொழி. தன் மகனை நேசிக்கிறவன் இறுதியில் மகிழ்ச்சி அடைய வேண்டுமாயின் அடிக்கடி அவனை தண்டிக்க கடவான் என்பது சீராக் 30 முதல் வசனம். மக்களின் விருப்பப்படியே விட்டு வளர்ப்பது நாளடைவில் அடங்காத குதிரை மூர்க்கமாய் மாறுவதற்கு சமமாகிவிடும். அத்தகைய மக்கள் இறுதியில் தன் தந்தையையே தனக்கு அஞ்சும்படி செய்வார்கள். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதனை சீராக் 30:11-13 முடிய உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு தூட்டுகின்றன. இள வயதில் மகனுக்கு அதிகாரம் கொடுக்காதே. அவன் எண்ணங்களை அசட்டை செய்யாதே. அவன் பிடிவாதக்காரன் ஆகாதபடிக்கும், உன்னை அலட்சியம் செய்யாதபடிக்கும், அதனால் நீ மன வருத்தம் அடையாதபடிக்கும், இள வயதிலேயே சிறுவனாயிருக்கும் போதே அவனை அடித்து வளர்ப்பாயாக. உன் மகனின் ஒழுக்க கேட்டால் நீ அவமானம் அடையாது இருக்க அவனுக்கு கற்பித்து கொடுத்து நன்னெறியில் பழக்கு என்பது அவ் இறைவாக்கு. சிறியோர் சிந்திய பொறிகடலை பெரியோர் ஆதல் பொறுக்குதல் கடனே என்பது பொறிகடலுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். ஆயின் சிறியோர் செய்த சிறுபிழையெல்லாம் பெரியோர் ஆதல் பொறுத்தல் கடனே என்பது பொருந்தி வராது. சிறுதுளி பெருவெள்ளம் என்னும் பழமொழியும் உண்டு. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையர் மண்ணில் பிறக்க இல்லை, அவர் நல்லவராவதும் பெரியவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இத்தை நாளில் குழந்தைகள் செய்யும் சிறு சிறு பிழைகள் பிற்றை நாளில் கவையாகி கொம்பாகி முள்ளாகி மரமாகி விடும் அபாயம் இருக்கின்றது அன்றோ? குழந்தைகளின் தவறுகளை பெற்றோர் பொறுத்து போவது எளிது, திருத்துவதுதான் கடினம். குழந்தைகளை திருத்துவதற்கு மிகுந்த பொறுமையும் ஞானமும் தேவை. இவை எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு முறைக்கு பல முறை சொல்லி திருத்த காலத்தையும் அதிகம் செலவிட வேண்டும். இதற்கு திருத்தும் கடமை என்று பெயர். திருத்தும் கடமைக்கு மூளை உழைப்பு, உடல் உழைப்பு, மனப்பொறுமை, கால செலவு அதிகம் அதிகம். இது மட்டுமா, திருத்தும் கடமையில் குழந்தைகளின் வெறுப்பையும் அதிருப்தியையும் கூட சம்பாதிக்க நேரிடலாம். ஆயின் பிள்ளைகள் தான் பெற்றோரிடம் நல்ல குழந்தைகள் என பெயரெடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்களே ஒழிய குழந்தைகளிடம் பெற்றோர் நல்ல பெற்றோர் என பெயர் சம்பாதிக்க கடமை இல்லை என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். திருத்தும் கடமைக்கு மெனக்கிட பயந்த அல்லது பொறுமையற்ற பெற்றோர் அதனை எப்படி சமாளிக்கிறார்கள் தெரியுமா? 5 செலவு செய்தால் போதும் என்னும் சூழலில் 50 குழந்தை தண்டம் வைக்கும் போதும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். ரோஜாவாக மலர்ந்த மனம் பரப்ப வேண்டிய குழந்தை சிறிய முள்ளாக மெல்ல உருவெடுக்கிறது. நாளடைவில் வளர்ந்து வளர்ந்து 500, 500, 5000 என செலவு வைக்கும் போதுதான் கை நீட்டி விட்ட முற்படும் முன்னரே முள் வைக்க காத்திருக்கும் முள் மரமாக பிள்ளைகளை காண்கிறார்கள். நாதத்தை வாசிக்க சென்றவர்கள் பூதத்தை கண்டு அஞ்சி நடுங்கினார் போல் மனம் வெந்து புண்ணாகிறார்கள். நினைந்து நினைந்து இருந்தேங்கி மனம் நைகிறார்கள். குழந்தையுடன் இளவயதிலேயே உடன் இருந்து வழி நடத்தி நெறிப்படுத்தி இருந்தால் குடும்பம் பனிவிழும் மலர்வனமாகி வாழ்வே ஒரு வரமாகி இருக்குமன்றோ என்று கூறி குடும்ப திருநாளாம் இன்று வர இருக்கும் புத்தாண்டு வணக்கங்களையும் நல்வாழ்த்துகளையும் உங்கள் முன் வைத்து வாய்ப்பு நல்கிட்ட வத்திக்கான் வானொலி நிலையத்தார் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்க மலர்கள்.
திருமதி முனைவர் பாக்கியமேரி குடும்பம் பற்றி பகிர்ந்த கருத்துக்களை கேட்டீர்கள். அன்பர்களே, இதன் தொடர்ச்சியை ஜனவரி நேர்காணலில் கேட்கலாம்.